இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து லவோதிக்கியா சபையிற்கு சொல்லுகிற காரியத்தை நாம் சற்று கவனிப்போம். வெளிப்படுத்தல் 3:19 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:19,
நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு.
போதும். இங்கு நாம் தேவன் யாரை யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார்னா நல்லா அடி கொடுத்து தண்டனையை கொடுத்து சிக்ஷிக்கிறார். அப்போ அவங்க சிக்ஷையை வாங்கிட்டு தேவனை விட்டு ஓடி போகாம மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த காரியத்தை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து எங்கே சபைக்கு போனாலும் மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் காலங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இயேசு எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார் எல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் அந்த மனம் திரும்புகிற பழக்கம் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஆமாம், சொல்கிறதோட சரி. அப்போ இயேசு பிறந்தார், அதுக்கு ஆனால் சாஸ்திரிகள் வந்தாங்க, மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே காரியத்தை நம்ம பார்க்கும்போது தூதர்கள் வந்து மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பொருளுக்கு நற்செய்தி அறிவித்தாங்க. அது மந்தையை காக்கிற மெய்ப்பொருளுக்கு தான், மந்தையை வந்து விட்டு போட்டு ஓடுற மெய்ப்பொருளாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மெய்ப்பர்கள் வந்து விசுவாசிகளுக்கு போய் அறிவிக்கிறாங்க. அப்போ உண்மையாக இயேசு பிறந்தாருங்கிற நற்செய்தி யாருக்கு அறிவிக்கணும்னு சொன்னால் யாருக்கு அறிவிக்கணும்? மந்தையை காக்கிற மெய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கணும். மந்தையை காக்காத மெய்ப்பனுக்கு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. சோத்திரம். அப்போ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பினாதான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். மனம் திரும்பலைன்னா அவங்களுக்கு கிறிஸ்து பிறக்கவில்லை. அப்போ தேவன் யார் யாரை முன்குறித்தாரோ அவர்களுக்கு தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் அநேகருக்கு வாசிக்கும்படியாகவும் சிந்திக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். மேலும் அநேகருக்கு தாங்கள் வாசித்து தெரிந்து கொண்ட தேவனுடைய வசனங்களை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்து பிறப்பார், மற்றவங்களுக்கு கிறிஸ்து பிறக்க மாட்டார். அப்படின்னா மனம் திரும்பினாதான் கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். மனம் திரும்பாமல் இருந்து 2000 வருஷம் எத்தனை கேல் ரவுண்டு போய் எத்தனை வால் போஸ்ட் அடித்து கிறிஸ்து பிறந்தாருன்னு சொன்னால் கிறிஸ்து பிறக்கவே மாட்டார். ஏன்னா இருதயத்தை வந்து அடைச்சிக்கிட்டு அல்லது இருதயம் இருளாக இருக்கும்போது கிறிஸ்து பிறந்த பிரகாசத்தினுடைய வெளிச்சம் அங்கே இருதயத்தில் இல்லாதனால கிறிஸ்து பிறக்கவில்லை. யோபு 5:17-27 வாசிப்போம். யோபு 5:17-27.
இதோ தேவன் நம்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லருடைய சித்தியை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்கள் ஆக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உண்மை தொடாது. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடு சமாதானமாய் இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான்.
தேவனுடைய சிட்சையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் இப்போ வாசித்த எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஆராய்ந்து அறிந்து இதுதான் காரியம் என்று இப்போ உணர்ந்துக்கிட்டால் நல்லது. அப்படின்னா 7 வகையான ஆசீர்வாதங்களை தேவன் இங்கே கொடுக்குறார். யாருக்கு யாருக்கு ஆண்டவருடைய கரத்தினால் தண்டனையை வாங்கியிருக்கிறார்களோ அந்த வாங்கி மனம் திரும்பினா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. இதில் என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆறு இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார், ஏழாவதுல பொல்லாப்பு உண்மை தொடராது. அப்போ ஏழு வகையான ஆசீர்வாதம் இருக்குது. ஏழாவதுல பொல்லாப்பு பக்கத்திலே வராது, ஆனால் ஆறு வகையான காரியங்களிலிருந்து தேவன் நம்மளை விளக்குவார். இந்த வசனத்தை வந்து யாராவது எப்போவாது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? மனம் திருப்புறவர்களுக்கு ஏழு வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆறு இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார், அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். பஞ்ச காலத்திலே அவர் உண்மை மரணத்துக்கும், என்ன அர்த்தம்? பஞ்ச காலத்திலே அவர் உண்மை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். அவர் உண்மை மரணத்துக்கும் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். பஞ்சம் வந்துருச்சுன்னா உடனே மரணம் வந்துடும். அதான் கேள்வி. இப்போ பஞ்சம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா உடனே சேர்த்து போயிடுவான்
மனுஷன்.
வசனத்துக்கு பஞ்சம் வந்தாச்சுன்னா ஆத்மா உடனே சேர்த்து போயிடும். அப்படி உலகத்தில் வந்து பஞ்சம், தேவனுடைய வார்த்தை கிடைக்காமல் இருக்கிற காலங்கள் வரும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை மனதிரும்பதான வாசிக்க முடியும். அப்போ தான் நம்ம ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது பஞ்சம் எப்போவுமே இருக்கும். ஆனால் மனம் திரும்பினவங்களுக்கு பஞ்சம் இருக்குதுன்னா அவங்க பைபிள் வாசிக்கிறது இல்லை. அப்படின்னா மனம் திரும்புகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆவிக்குரிய மரணம் இல்லை. ரெண்டாவது, யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது, யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். ஆமா, பட்டயத்தை வச்சு வெட்டுவாங்க. ஆனா நாம யுத்தத்துக்கு போனா நம்மளுக்கு வெட்டு உழுகாது. இல்ல, அது இல்ல, இல்ல. யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். யுத்தத்துக்கு ரெடி ஆயாச்சு. எங்க யுத்தத்துக்கு போறதுக்கு சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாப்பா. யுத்தத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், பட்டய வெட்டு வாங்கிட்டு வந்து அடி வாங்கினவங்களுக்கு தெரியும். இல்ல, யுத்தத்துக்குன்னா சண்டைக்கு வரிஞ்சு கட்டிட்டு போறது. இல்ல, ஆமா, நான் வந்து சண்டை போறதுல ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரிஞ்சு கட்டிட்டு போவாங்க யுத்தத்துக்கு. ஆனா பட்டய வெட்டுக்கு விலக்கி மீட்பார். அப்படின்னா பயங்கரமா அவன் ஆயுதத்தை எடுத்து வெட்டுறானா, தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு சரம் மாதிரிய தாக்குவான். அப்ப நாம எதிரியா போயிருந்தேன்னு நினைக்கல, அவன் கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு அந்த பட்டய வெட்டெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க, அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தை தாக்கும். ஆனா இங்க மனம் திரும்பினதுக்கு அப்புறம் நாம சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு போனான்னு வைங்களேன், அவன் என்ன பேசினாலும் நம்மளை தாக்காது. ஏன்னா இங்கே மனம் திரும்பியாச்சா, ஒன்றுமே உரைக்காதீங்க. இல்லை, அப்படி சண்டைக்கு போனாலும் அவன் வெட்டினாலும் நம்மளுக்கு ஒன்றும் உரைக்காது. அதான் பட்டயத்தின் வெட்டுக்கு விலக்கி மீட்பார்னா இங்கே சொரணியே இருக்காது. தப்பு பண்ணால் சொரணி இருக்கும், தப்பு பண்ணலைன்னா சொரணி இருக்காது. ஏன், மனம் திரும்பினதுக்கப்புறம் சூடு சொரணை ஒன்றுமே இருக்காது. இல்லாட்டினா மனம் திரும்பாமல் சண்டைக்கு போனால், அல்லது மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை வாசிக்காம சண்டைக்கு வரைஞ்சி கட்டிட்டு போனா, ஆமாம், அவன் நம்மளை தாக்கி தாக்கி பேசுவான். நம்முடைய இருதயம் வந்து அவனுடைய வார்த்தையினால குத்தப்படும். அப்புறம் வாசிங்க, நாவும் இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்த வார்த்தையே வருது. நாவின் அப்படின்னா வார்த்தையில பேசுற பேச்சுக்கு நம்ம வந்து விளக்கப்படுவோம். ஏன்னா நம்மளை அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை அவங்க பேச மாட்டாங்க. காரணம், நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும்போது நம்மளுக்கு தீமையான வார்த்தைகள் மற்றவர்கள் பேச மாட்டார்கள். பாழாக்குதல் வரும்போது பயப்படாதிருப்பீர் அப்படின்னா இது என்ன அர்த்தம்?
அருவருப்
அது அது ஒரு அது வேற அர்த்தம். இது இங்க பயப்படாத பாலாக்குதல் வருதுன்னா நம்ம பயப்படாம இருப்போம். பாலாக்குதல் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைய இது இல்லை இப்படி அது இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைய அர்த்தம் இல்லாம பேசுற சமயத்தை இது இந்த உபதேசம் எப்படி வந்திருக்கு, அந்திகிறிஸ்து இப்படி வர்றான், அந்திகிறிஸ்து முத்திரன்னா 666 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நிறைய விதமான காரியங்களை இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உலகம் அழைய போகுது, அதனால் எல்லாரும் முடிய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், பயப்படாமல் இருப்போம். எப்படிப்பட்ட இது பாழாகி போயிடும், இது ஒன்றும் இல்லாமல் போயிடும், பிடிச்சி போயிடும், இந்த வசனத்துக்கு அர்த்தம் இப்படி இல்லை, இதுக்கு அர்த்தம் இப்படி தான் அப்படின்னு சொன்னால் நீ சொல்கிறது சரி கிடையாது, நீ முதல்ல பைபிளை வாசிக்கலை, வாசித்து பார்த்தா தெரியும் உனக்கு அது அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ யார் நம்மளை வெளியிலிருந்து நம்மளை வந்து எல்லாம் உலகம் அழிய போகுது பாலாக போக போகுது இது செய்கிறது வேஸ்ட்டு அது செய்கிறது வேஸ்ட்டுன்னு சொன்னாலும் நாம் வசனத்தில் உறுதியாக இருக்கும்போது நாம் பயப்படாமல் இருப்போம். அதுக்கடுத்தது பாலாக்குதலும் பஞ்சம் வரும்போது ஆமாம் எப்படி நகைப்பீர் அப்படின்னா சிரிக்கிறது, எப்படி பாலாக்குதலும் பஞ்சம் பார்த்து எப்படி சிரிக்கிறது, எப்படி சிரிப்போரா இங்க பைபிள வாசிச்சு அத ரெண்டு அர்த்தம் அர்த்தம் கண்டுபிடிக்கணும்ல, பாலாக்குதலும் பஞ்சம் என்ன இருக்கும், நாம தேவனுடைய வார்த்தையில வாசிச்சுட்டு இருந்தோம்னா நாம் அவங்கள பார்த்து சிரிப்போம், இல்லாட்டினா அவனை பார்த்து பயப்பட வேண்டியதுதான். நம்மளுக்கு சிரிப்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா வெளியில் இப்படி இப்படி புரளையை கிளப்பிட்டு இருக்கும் போது பைபிளை வாசிக்காமல் இவ்வளவு புரளையை கிளப்புறாங்களே, நாம் பைபிளை வாசிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளவு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கூட வாசிக்காமல் இருக்காங்களேன்ட்டு நம்ம அவங்கள பார்த்து சிரிப்போம். அப்போது இங்கே நகைப்பீர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்மளுக்கு எப்போ சந்தோஷம் வருது, எப்பொழுது மற்றவர்களை பார்த்து சிரிக்கிறோம் என்று சொன்னால் மனம் திரும்பினதுக்கப்புறம் நாம் தினந்தோறும் பைபிள் வாசிக்கணும். அப்போ தான் பாழாக்குதலும் பஞ்சமும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் வரும்போதும் இந்த உலகம் அழிய போகுது பாழா போக போகுது அப்படின்னு சொல்கிற செய்தியில் கேட்கும் போதும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களை பார்த்து பரிகாசம் செய்வோம் அல்லது சிரிப்போம், அப்படி இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து நாமளும் துக்கப்பட வேண்டியது தான். அதுக்கப்புறம் ரைட் இது முக்கியமான பெரும் பிரச்சனை, அடிக்கடி காட்டிலேருந்து முருகன் ஊருக்குள்ளே வந்துடுது, என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். அது இல்லை காட்டு முருகம் இல்லை, காட்டுக்குள்ளே இருக்கிற காட்டு முருகன் ஊருக்குள்ளே வந்துடுது, என்ன சொல்லுங்க பாப்போம். காட்டு முருகன் வந்தால் பயப்படாமல் இருக்கிறது, எப்படி காட்டு முருகன் வருது, காட்டு முருகன் சொன்னால் இல்லை காட்டு முருகன் சொல்லும்போது சாதாரண மனுஷன் முருகமாக மாறி தேவையில்லாத காரியங்களை பேசுவான், இதான் காட்டு முருகம். நல்லமா மனுஷன் மாதிரி இருப்பான், ஏதோ ஒரு சில சம்பவங்கள் வரும்பொழுது ரொம்ப கோபப்பட்டு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வகையான மிருகமாக மாறிடுவான். அப்போ அந்த மாதிரி மிருகத்தனமான காரியங்கள் வெளியிலிருந்து நம்மளை தாக்க வரும்பொழுது நாம் எப்படி இருப்போம், பயப்படாமல் இருப்போம். இல்லாட்டினா நல்ல மனுஷன் திடீர்னு காட்டு மிருகமாக மாறி இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னா ஐயோ இது உண்மையாக இருக்குமா அப்படின்னா நம்ம ஊரை காலி பண்ணி ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பயப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வெளியிலிருந்து நம்மளுக்கு எதிர்ப்புகள் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் அல்லது தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளுக்கு வெளியிலிருந்து காட்டு மிருகங்கள் நம்மளை எதிர்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணி அந்த காட்டு மிருகத்தை காட்டுக்க ஓட்டி விட்டுருந்தோம். எங்கே எப்படி காட்டுக்கு அனுப்பிவிடுறது? காட்டு முருகா இருக்க வேண்டிய இடம் காடு தான். காட்டு முருகா ஊருக்குள்ளே வரும்போது ஆமாம் ஜபம் பண்ணி அது காட்டுக்கே துரத்தி விடலாம். எப்படி காட்டுக்கு துரத்தி விடலாம்? காட்டுக்கே துரத்தி விடலான்னா அதை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்ற வேண்டியதுதான். அது இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை. அதனால் ஒன்றா மனம் திரும்பணும், இல்லாட்டினா அவனை கொண்டு போய் மனம் திரும்புகிற இடத்துக்கு தேவனை அனுப்பி விடணும். அதனால் இங்கேயே மனம் திரும்பிட்டா அவனுக்கு நல்லது. அதனால் அந்த மாதிரி காட்டு முருகன் வரும்போது மனம் திரும்பவங்களுக்கு பயம் இல்லை. மனம் திரும்பாமல் இருந்தால் இதுவும் காட்டு மிருகமாக மாறி ரெண்டு காட்டு மிருகமும் சண்டை போட வேண்டியதாக போகும். அதுக்கப்புறம் ஆ போதும். எப்படி வெளியின் கல்லுகளோட உடன்படிக்கை பண்ணுறது? இந்த ரோட்டில் இருக்கிற முட்டுக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேலிக்கல், அங்கெல்லாம் போய் நான் மேலே முட்ட மாட்டேன், நீ என் மேலே ஒழுகாத அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுறது. வெளியின் கல்லுகளோடு உனக்கு உடன்படிக்கை இருக்கும். அது இல்லை, இது கல். கல் வந்து நம்ம கூட சமாதானமாக இருக்குது. ஆ கரெக்ட், பிரதர் சொன்னார் ரொம்ப கடினமான மனுஷனெல்லாம் நம்ம கூட அன்பாக இருப்பான், கல் மாதிரி இருப்பான். அந்த மாதிரி இருக்கிற ஆளையெல்லாம் மனம் திரும்பினவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். பைபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல, என்னடா பைபிள் இப்படி ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு, ரொம்ப கடினமான வார்த்தைகளை போட்டு கல்லுகளோ உடன்படிக்கை பண்ணுறதாமா, காட்டு முருகன் வந்தால் பயப்படக்கூடாதாமா? சோத்திரம். அதுக்கடுத்து வாசிப்போம். ஆ பாருங்கள், இப்போ காட்டு மிருகம் வந்து இப்போ பயப்படாமல் இருந்தால் இப்போ வெளியின் மிருகங்களோட சமாதானமாக இருக்கிறது எப்படி இது? இல்லை காட்டு மிருகம் வேறு, இது வெளியின் மிருகங்கள், அது சாதாரணமாக இருக்கிற மிருகம். காட்டு மிருகம்னா ரொம்ப என்னென்னா மனுஷனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய காட்டு மிருகம். இது வெளியின் மிருகனா அப்படின்னா ரொம்ப ஆபத்தில் இல்லாமல் மனுஷனாக இல்லாமல் கொஞ்சம் மிருகத்தனமாக இருக்கிறான். அந்த மாதிரி மிருகமெல்லாம் நம்மளோடு சமாதானமாக இருக்கும். இது காட்டு மிருகம் மாதிரி நாட்டு மிருகம்னு வச்சுக்கலாமே. ஆனால் ஆண்டவரை பற்றி அறியாதவன் மிருகத்தனமாக இருக்கிறான். அந்த மாதிரி மிருகத்தனமாக இருக்கிறவங்க நம்ம கூட சமாதானமாக இருப்பார்கள். அதுக்கடுத்தது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஆ சரீரமாகி கூடாரம், அப்புறம் மனுஷனுக்கு வியாதி இருக்காது, அப்புறம் எழுத்தின்படியும் வீட்டில் நல்லா சமாதானமாக இருக்கும். இங்கே வாசஸ்தலம் கூடாரம் போட்டிருக்கு, ரெண்டு ஒரே அர்த்தம் தான் வருது. முதல்ல நம்மளுக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், வியாதி இருக்காது. எப்போ மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு சிந்தித்து தியானித்தா நம்ம சரீரத்தில் வியாதி இருக்காது, நம்ம குடும்பத்திலையும் சமாதானமாக இருக்கும். அதுக்கடுத்தது வாசிப்போம். ஆ போதும். எப்படி இது எப்படி சந்தானம் பெறுகிறது? சந்தானம் அப்படின்னா பரம்பரை, பிள்ளைகள். ஆ வம்சம், எப்படி வம்சம் பெறுகிறது? அதான் ஆசீர்வாதம். வம்சம் எப்படி பெறுகுது சொல்லுங்க பாப்போம். ஆ பூமியின் பூண்டை போல வந்து சந்தானம் பெறுகுது. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் எழுத்தின்படியாக வந்து இன்னைக்கு வீட்டில் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க மீறி போனால். ஆனால் இங்கே வந்து வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா உம்முடைய சந்தானம் பெருகி, உம்முடைய சந்ததியார் பூமியின் புண். ஆ எப்படி இருக்கிறது? இது ஆவிக்குரிய அர்த்தம், அப்போ எழுத்தின்படியாக இருக்கிறது அல்ல. ஆ சொல்லுங்க பாப்பா என்ன அர்த்தம், கரெக்டான அர்த்தம் சொல்லுங்க.
இருக்கிற
மற்றவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து அதே மாதிரி இல்லை, அது இல்லை. அப்படின்னா நம்ம மூலம் பேசப்படுகிற வார்த்தைகள் அப்படின்னு தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் திரளாக பெருகி எண்ணிக்கை கடங்காத அளவில் இருப்பாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஒரு மனம் திரும்பின ஒரு ஆள் மூலம் ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள், திரளான ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபையில் 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 50 பேர், 100 பேர், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் இருந்துட்டுருக்காங்க. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா சபை வளரவே மாட்டேங்குது. வளராமல் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க ஒரு 50 பேர் போயிடுவாங்க, திருப்பி ஒரு 10 பேர் வருவாங்க, திருப்பி ஒரு 50 பேர் போவாங்க, திருப்பி ஒரு 10 பேர் வருவாங்க. அப்படி வந்து சபையில் வந்து ஜனங்கள் போகிறதும் வர்றதுமாக இருந்துக்கிட்டே இருக்குது. சபையில் பெருகிறதுக்கு ஜனங்கள் பெருகாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே விசுவாசிகள் பெருகுவார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் அந்த வார்த்தை ஜனங்களை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்தால் ஜனங்கள் பெருக மாட்டாங்க, ஜனங்கள் சிதறி ஓடிடுவாங்க. அதுக்கடுத்தது ஆமாம், தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். அவங்க நல்ல பூரண வயசோடு இருந்து கர்த்தருக்குள் மரிப்பார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஆசீர்வாதம் வேணும்னா நீ நல்லா ஆராய்ந்து பார்த்து உனக்கு நன்மை உண்டாக நீர் அறிந்து கொள்ளும். அப்போ மனம் திரும்பினா எப்படிப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் இருக்குது, இந்த ஆசீர்வாதமெல்லாம் வேண்டான்னு சொன்னால் யாரும் மனம் திரும்ப வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அவங்கவுங்க இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாம், என்ன வருதோ வர்றதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம அப்படியே இருந்துக்கலாம். எப்ரேயர் 12:5-13 வாசிப்போம். எப்ரேயர் 12:5-13.
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை சபைப்படுத்துங்கள்.
ஆ, போதும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வாசியில் பாதிக்கு மேலே நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருச்சு. இதில் புரியாத பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா 11:12 வாசிப்போம். அதுக்கடுத்து வாசிப்போம். போதும் போதும். ஆனால் தண்டனை ஆண்டவர் சிட்சிக்கும் போது ஆரம்பத்தில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் தான் இந்த கஷ்டம் எனக்கு வருதோ தெரியல. ஆமாம், அடி வாங்கி வாங்கி பழகி பழகி நீ எங்கே போனாலும் நம்மளுக்கு அடி தான் உழும், வேறு வழியே இல்லை. அடி வாங்காமல் மனம் திரும்பிட்டால் நல்லதுன்னு சொல்லி நாம் திரும்பிட்டோம்னா அப்போ நம்ம பின்னால் நம்ம திரும்பி பார்க்கும்போது இப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் வந்தது, இப்படி சோதனைகள்லாம் வந்தது, எதுக்காக ஆண்டவர் இதை கொடுத்தார்னா என்னை நேசிக்கிறபடியினால் அல்லது அக்னி நரகத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்குவதற்க வேண்டி தேவன் இந்த கஷ்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நான் மனம் திரும்பி இருக்க மாட்டேன். இப்படிப்பட்ட காரியங்களை நான் சந்திக்காமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் எங்கேயோ போயிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அடி வாங்கும்போது, சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சோதனைகளை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு ஜெயம் கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பிற்காலத்திலே மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமித்தி. எப்படி இது நெகிழ்ந்த கைகளை எப்படி முழங்கால நிமித்துறது? ரைட்டு, நிமித்தனு என்ன பண்றது? இங்க வந்து வழியை சரியாக்குறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப வழி வந்து ரொம்ப மோசமா கெட்டு கிடக்குது. ஆமா, வழி தாறுமாறா இருக்குது. அந்த நடக்கிற வழியில உட்காந்துட்டு இருக்கிறான் மனுஷன். இப்போ எப்படி உட்காந்து இருக்கானா? ஆமா, கை வந்து மடங்கி போச்சு, நெகிழ்ந்து போச்சுன்னா கைக்கு பலன் இல்லை. ஆமா, கால் வந்து நடக்க முடியல. கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து வந்திருக்கிறான், நடக்க முடியலன்னு அங்கேயே உக்காந்துக்கிட்டான். கையை ஊனி எந்திரிக்கவும் முடியல. இப்போ என்ன பண்ணலாம்? அது முடமாக இருக்கிறது பிசகி போகாமல். அப்படின்னா முடமாகி போச்சு, இன்னும் அதிகம் முடமாகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா நன்மை செய்கிறதுல கை வந்து சோர்ந்து போச்சு. நற்கரிகள் செய்கிறதற்கு முன்னேறுவதற்கு உண்டான கால்கள் அது சோர்ந்து போச்சு. அப்போது சோர்ந்து போனதுனால அங்கேயே உட்காந்துட்டான் வழியிலேயே. உங்கள் வழிகளை சபைப்படுத்துங்கள்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி ஒரு ஆள் தூக்கி விட்டா அவன் எந்திரிச்சு போவானா, இல்லை அவனே தான் உட்காந்து எந்திரிக்கணுமா? அவனே தான் எந்திரிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனம் திரும்பினவனுக்கு, மனம் திரும்பி இந்த தேவனுடைய வார்த்தைகளின் படி நடக்கிறவன் நித்திய ஜீவ வழியை கண்டுபிடிச்சி அந்த நித்திய ஜீவ வழியில் போயிட்டுருக்கிறான். சோதனை, கஷ்டம், பிரச்சனையெல்லாம் வந்தோன்னே தாங்க மாட்டான், அங்கேயே உக்காந்துட்டான். அப்போ இவன் எப்படி எந்திரிச்சு நடக்கிறது சொல்லுங்க பாப்பா, எப்படி எப்படி நடக்கிறது? அப்படின்னா கையும் காலும் உடம்பாக போய் நற்கிரியில் இல்லாமல் கீழே விழுந்துட்டானா, அவன் திரும்பி என்ன பண்ணலாம்? அது எப்படி எப்படி அந்த பழைய நிலைமைக்கு வர்றது? அதை எப்படி சர்வை பண்ணுறது? முடியாமல் தானே உட்காந்துட்டான், அவன் திரும்பி எழுந்திரிச்சு நடக்கணும் அவன் அந்த வழியில். ஆ, கரெக்டு, திரும்பவும் மன திரும்பினாதான் இருக்கிற இடத்துலேருந்து எழுந்திரிச்சு நடக்க முடியும். இல்லைன்னா அங்கேயே உட்காந்த இடத்துல உட்காந்து வேண்டியதான். நான் ரசிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு உட்காந்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். கை கால அசைவு இருக்காது. உட்காந்த இடத்துல முன்னால் வழி வந்து இருக்கும், பின்னால் இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியல் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுது செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் மனம் திரும்பணும். நீதிமொழிகள் 1:23 வாசிப்போம். மனம் திரும்பினவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆபத்து வந்தாலும் சரி அவன் கவலையாக பட மாட்டான். அப்போ தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார். என்ன காரியம் செய்கிறாரு? தேவன் கடிந்து கொண்டு நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது நாம் மனம் திரும்பினால் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்குது.
எனக்கு செறி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல்
அமைதியா இருப்பான். கரெக்டா. ஆனா முதல்ல வந்து 23 வசனத்துல போதும் யார் வந்து கர்த்தர் கொடுக்கிற தண்டனையை ஏற்றுக்கொண்டு நான் தவறு செய்து விட்டேன், நான் தேவனுடைய வார்த்தையில பின்வாங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி யார் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு முதல் ஆண்டவர் கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கொடுக்கிறாரு? ஆவியை. ரைட் ரைட், போதும். ஆவியை உங்களுக்கு அருள்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். மனம் திரும்பினவர்களுக்கு மட்டும்தான் தேவன் பரிசுத்தாவியை கொடுக்கிறார். அப்படின்னா கடிந்து கொள்ளுதல், தவறு செய்யும் போது தேவன் கண்டிக்கும் போது அந்த தவறை உணர்ந்து யார் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் பரிசுத்தாவியை தேவன் கட்டளையிடுகிறார். அப்படி மனம் திரும்பாமல் இருக்கும்போது என்ன நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் வந்து மனம் திரும்பாமல் இருக்கிறான், கடிந்து கொண்டு தேவன் சிச்சிக்கும் போது மனம் திரும்பாமல் இருந்தால் இல்லை, ஏற்கனவே அவனுக்கு பரிசுத்தாவி இருந்தாலும் அந்த ஆவி என்ன என்னவாகுதுன்னு கேட்டீங்கன்னா திரும்ப ஆண்டவர் அந்த ஆவி எடுத்துருவார். இப்போ சவுல் வந்து தேவனுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக நின்ற பொழுது தேவன் கொடுத்த ஆவியை தேவன் திரும்ப எடுத்துட்டாரு. திரும்ப எடுத்துட்டு அந்த மனுஷனை சும்மா விடுறதில்ல, ஆமா ஏதோ ஒரு ஆவியை விட்டுருவாரு. அப்படி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவி இருந்தாலும் அந்த ஆவி திரும்ப எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கு பதிலாக வேற ஏதோ ஆவியை விட்டுருவாரு. அதனால அவங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு ஒரு காலத்துல நல்லா பரிசுத்தாவியில நிரம்பி நல்லா இருந்திருக்கிறாரு, தேவனுடைய கற்பனையை கேட்காதனால அல்லது கீழ்ப்படியாதனால ஏதோ ஒரு பொல்லாதாவியை விட்டுருவார். அந்த பொல்லாதாவி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எங்கே போனாலும் சரி இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி அதில் பிடிவாதமாக நின்றுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த பொல்லாதாவியினுடைய வேலை. அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை தேவன் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு 24 வசனம் வாசிப்போம். போதும் போதும். தேவன் கூப்பிடும் பொழுது யார் கவனிக்காமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்களும் ஒரு நாள் ஆபத்து நாட்கள் வரும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? ஆகடியம் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, தமாஸ் பண்ணுவார். ஆமாம், ஆகடியம் சொன்னால் கேலி பண்ணுறது. நான் கூப்பிடும்போது இவன் திரும்பி பார்க்காம இருந்தான், இப்போ இவன் கூப்பிடும்போது நான் திரும்பி பார்க்கணுமா, கூப்பிட்டேன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து தமாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடவை ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காரு, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம நாம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். நாம் என்னத்தையோ பூமியில் தேடுறோம், தேடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து கேட்குறாரு என்னப்பா தேடுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம கரெக்டாக அதுக்கு அர்த்தம் சொன்னால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. இங்கே ஆண்டவர் நம்ம தேடிட்டுருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் பார்த்து கூப்பிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு சொல்ல முடியல ஆண்டவர்கிட்ட. ஏன்னா சொல்ல முடிகிற காரியமாக இருந்தால் தான் சொல்ல முடியும். நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடிட்டு இருக்கும்போது அதை போய் ஆண்டவரே எனக்கு தாருன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்வார்? அதுக்கு வேலைக்கு போய் பிழைச்சிக்க அப்படிம்பார். நீ ஆசைப்பட்டது வேணும்னா நீ தான் வேலை செஞ்சு பிழைச்சிக்கணும். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை கேட்கும்போது நீ கஷ்டப்படாத, நீ வந்து ரொம்ப வந்து வேதனைப்பட்டு ரொம்ப வந்து உன்னுடைய பிரயாசத்தை செலவு பண்ணாத, ஏன்னா உன்னால் முடியாது, இது கண்டிப்பாக என்னால் தான் முடியும் அப்படிங்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம மேலே பிரியம் வைத்து ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அதனால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி தேடி நாம் போகும்போது ஆண்டவர் நம்மளை கேட்கும்போது மனசை சொல்ல முடியல. அதே மாதிரி தேவன் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டுட்டு இருக்கும்போது தேவனுக்கு செவி கொடுக்காமல் போகும்போது என்றைக்காவது ஒரு நாள் இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான் இதுக்கு பதில் கிடைக்கும், வேறு எங்கே கேட்டாலும் இதுக்கு பதில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நாமளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். அப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், எத்தனை நாள் நான் கூப்பிட்டு இருந்தேன் திரும்பியே பார்க்கல, இப்போ வந்து நின்றுட்டுருக்குறேன், அதனால் நான் எத்தனை நாள் நின்று கூப்பிட்டேனோ அதே மாதிரி நீ நின்று கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தமாஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதைகளின் மாறுபாடு கொள்ளும் அப்படின்னா அவருடைய அறியாமையே வந்து அவர்களை வந்து நாசமாக்கிடும். காரணம் பரிசுத்தாவியை நீ பெற்றுக்கொள், மனம் திரும்பினாதான் அது உனக்கு கிடைக்கும், மனம் திரும்பி நீ தவற திருத்தினாதான் உனக்கு கிடைக்கும், பரிசுத்தாவி வந்துருச்சுன்னா அது கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையும் வரும், அந்த வார்த்தை உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குன்னு சொன்னால் நான் மனம் திரும்ப மாட்டேன், எனக்கு இது தான் வேணும், பிடிவாதமாக போனால் சரி நீ போகிற போக்கிலேயே போன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுறாரு. அதனால் பேதையினுடைய மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடர் நிர்வாசாரம் அவர்களை அழிக்கும். அப்படின்னா நாளைக்கு மனம் திரும்பிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கிறோம், ஒரு வேலை கிடைக்கட்டும், அப்புறம் மனம் திரும்பிக்கலாம், அப்புறம் வேலை கிடச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் மனம் திரும்பிக்கலாம், அப்புறம் கல்யாணம் முடிச்சோன்னா ஒரு நல்ல குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் குழந்தை பிறந்தோன்னா ஒரு நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டோம், அப்புறம் மனம் திரும்பிக்கலாம், அப்புறம் அந்த பையன் அஞ்சாம் வகுப்பு பாஸ் பண்ணட்டும், அப்படியே இருந்து இருந்து நம்ம வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால் இதுதான் மூடரின் நிர்வசாரம். ஆமாம், நிறைய சாக்கு 1000 சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தோட சபைக்கு வாங்க அப்படின்னா இது நடக்கட்டும் பிரதர், நீங்கள் குடும்பத்தோட சபைக்கு வாங்கினா இந்த காரியம் நடந்தால் நான் வர்றேன், கண்டிப்பாக அவன் நினைக்கிறது ஒரு காலம் நடக்காது. இருக்கிற ஆண்டவர் ஜீவன் பலத்தை கொடுத்ததுக்கே நன்றி சொல்ல வராத மனுஷனுக்கு வேறு என்னத்தை கொடுத்தா அவன் வந்து திருந்துவான், கொஞ்சத்துலேயே உண்மையாக இல்லை அப்புறம் எப்படி அதிகத்தில் உண்மையாக இருப்பான். அதனால் இருக்கிற முழங்கால் மடங்கி போகாதபடி இருக்கிற நிலமையிலிருந்து சீர்தூக்கி நான் சரிப்படுத்தி நாம் பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பினோம்னா இப்போ இருக்கிற நடக்க வழியிலையாவது நடக்க முடியும். அப்போ தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்கள் எந்த ஆபத்திற்கும் பயப்படாமல் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். மனம் திரும்பாதவங்களுக்கு எப்போ பார் இருதயத்தில் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சகரியா 7 அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து 14 வரை வாசிப்போம்.
சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவி அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. அதனால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார்.
சோத்திரம் சோத்திரம் பாருங்க, இருதயம் நல்ல இருதயம் இருந்தது மனுஷனுக்கு, ஆண்டவர் கொடுத்த இருதயம், நன்மை தீமைகளை சிந்திக்கிற இருதயம். இந்த இருதயம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போய் 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 எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இருதயம் வைரமாக மாறிடுச்சு. ஆமாம், இருதயம் வந்து வைரமாக மாறிடுச்சு அப்படின்னா கல்லாக மாறிடுச்சு. நல்ல மனசு தான், ஆனால் இருதயம் கல்லாக போயிடுச்சு. வைரங்கிறது கல், வைரக்கல் மரம், அது வந்து பழமொழியா சொல்றது, மரம் வந்து நல்ல விளைஞ்ச மரத்துக்கு மரம் வைரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பழமொழியாக சொல்கிறது. வைரங்கிறது கல், கல் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அது வந்து வைரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இருதயம் வந்து ரொம்ப இறுகி போச்சு, என்ன சொன்னாலும் அசையறதில்ல. தோல் வந்து என்னென்னா தோல் முரட்டுத்தனமாக விளக்கியிருக்கிறாங்க. என்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புகிறதே இல்லை. நான் இப்படி தான், என்னை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தீர்க்க தரிசிகளை கொண்டு எத்தனையோ தடவை தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை வைரமாக்கிட்டாங்க. அதனால் மகா கடுங்கோபம் தேவனிடத்துலேருந்து வந்திருக்கு. அப்போ தேவன் வந்து எப்படி கூப்பிட்ட போது இவர்கள் கேளாமல் இருந்தார்களோ அதுபோல் இவர்களும் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் தங்களுடைய ஆயுசு நாட்களில் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவரும் கேட்காமல் இருப்பார். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை புறக்கடித்தேன், அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாகி போய். ஆமாம், அப்படின்னா அவங்கவுங்களுடைய ஆசீர்வாதத்தை யார் பாழாக போக பண்ணுகிறார்கள், யார் வந்து வீணாக அழிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் திரும்பவும் மனம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதிகளில் ஒரு மனுஷனை போல தான் நாம் மாறிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்காக தேவன் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் படித்து தெரிஞ்சிக்காதனால நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்மளே வந்து வீணாக செலவழித்த மாதிரி ஆகிடுச்சு. போக்குவரத்து இல்லாத தேசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாகி போயிட்டு. என்ன அர்த்தம், போக்குவரத்து இல்லாமல் எப்படி பாழாக போகுது? இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்காமல் இருக்கிறது தான் போக்குவரத்து இல்லாமல் இருக்கிறது. ஆமாம், போக்குவரத்து இல்லாமல் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை போய் வந்து சிந்தித்து தியானிக்காமல் இருக்கிறதுனால அந்த இருதயம் நல்ல இருதயம் வீணாக பாழடைஞ்சு போச்சு. ஆமாம், இரத்த ஓட்டம் இல்லை. அப்போ நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யார் வந்து வீணடிக்கிறது? அவங்கவங்களே தான். அதனால் அந்த தேசம் போக்குவரத்துமாக இருக்கணும். அப்படின்னா தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து வாசிக்கிற மாதிரி இருந்தால் அந்த தேசம் நல்லா செழிப்பாக இருக்கும். அப்போ முகத்தில் பார்த்தாவே தெரியும் இவங்க காட்டில் மழை பெஞ்சிருக்குதுன்னு. இல்லாட்டினா அவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அவர்களே வீணடித்து கொள்கிறார்கள். சகரியா 1:1-6
தரியு அரசாண்ட 2வது வருஷம் 8வது மாதத்திலே இத்தோவின் மகனாகிய தரையாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமாய் இருந்தார், ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கே திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களை போலிராத எங்கள் முந்தின தீர்க்க தரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் கொல்லாத வழிகளையும் உங்கள் கொல்லாத கிரியைகளையும் விட்டு மனம் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள், ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்க தரிசிகள் என்னென்ன உயிரோடு இருப்பார்களோ? கிராமல் போனாலும் தீர்க்க தரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளுக்கும் என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின்படியேயும் எங்கள் கிரியைகளின்படியேயும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார்.
மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது எப்படி நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வசனம் சொல்லுது முற்பிதாக்களுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகளை வைத்து தேவனுடைய வார்த்தையை அனுப்பி மனம் திரும்புவதற்காக கட்டளை கொடுத்தார், ஆனால் அவங்க மனம் திரும்பவே இல்லை. அப்போ ஆண்டவர் திரும்பவும் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் வந்து முற்பிதாக்கள் இடத்துல கேட்டு பாருங்கள், அவங்க வந்து எங்கள் மனசின் யோசனையின்படி போனதுனால தான் எங்களுக்கு இப்படி ஆச்சு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதுனால தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையாக ஆச்சுன்னு அவங்க வந்து சொன்னாங்களா இல்லையா அவங்கள கேளுங்க. அப்புறம் கேட்டுட்டு வந்து நீங்கள் மனம் திரும்புறது மனம் திரும்பாமல் இருக்கிறது உங்கள் காரியம். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு மன திரும்பினால் தேவனுடைய நியாய தீர்ப்புலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இல்லாட்டினா தேவனுடைய நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் என்ன நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறாரோ அந்த நியாய தீர்ப்பு நம்மளுக்கு வரும். அப்போ தேவனுடைய வசனங்கள் தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம வந்து சரித்திரத்தில் இந்த தலைமுறையில் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு மன திரும்பினால் இன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதமாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்களுக்கு எப்படிப்பட்ட தேவன் நியாய தீர்ப்பை அனுப்பினாரோ அதே நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலேயும் உடனே வரும். நம்மளுக்கு வரும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்காமல் உடனே வந்துடும். உடனே எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆவி ஆத்மா செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தாறுமாறாக பேசும். அது வந்தாவே உடனே நியாய தீர்ப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் நாம் இப்போ மனம் திரும்பினா நம்மளுக்கு நல்லது. ஓசியா 14:1 ஒன்றுலேருந்து 3 வரை வாசிப்போம். ஓசியா 14:1-3 அதுக்கடுத்தது நான் வந்து இவ்வளவு நாள் சினிமாவுக்கு போயிட்டு இருந்தேன், திருடிட்டு இருந்தேன், பொய் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவருக்கு விரோதமா சாராய கடையில் போய் நின்றுட்டு இருந்தேன், மற்றவங்களை ஏமாத்திட்டு இருந்தேன், இதுலேருந்து நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பத்தாது. இதெல்லாம் வந்து இந்த இதுலேருந்து மனம் திரும்பலைனா மனம் திரும்ப வைக்கிறதுக்கு இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து மனம் திரும்பினா மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையின்படி மனம் திரும்பணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை வாசித்து அந்த தேவன் என்ன வார்த்தைகளின்படி என்னென்ன காரியங்களிலிருந்து மனம் திரும்பணும்னு சொல்கிறாரோ அந்த காரியத்திலேருந்து மனம் திரும்பணும். இப்போ வாழ்க்கையில் நம்ம செஞ்சிட்டு இருந்த காரியங்கள்லேருந்து மனம் திரும்பினா அதுக்கு வந்து மனம் திரும்புறதில்ல, அது கிரியிலேருந்து மாறுறதுன்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் திருடிட்டு இருக்கிறான், அப்போ இன்னைக்கு திருடாமல் இருந்தானா அந்த திருட்டு வேலையை செய்யாமல் இருக்கிறான், பொய் சொல்லிட்டு இருந்தான் அந்த பொய் சொல்கிறதுலேருந்து விலகியிருக்கிறானா, அதெல்லாம் கிரியில் வெளிப்பட்ட காரியங்கள். அப்போ மனம் திரும்புறதுனா மனசை திருப்பலை, மனசு அப்படியே தான் இருக்குது, கிரியிலேருந்து தான் வெளியில் தெரிஞ்ச கிரியிலேருந்து தான் தெரியாமல் அது மனம் திரும்பி இருக்கிறான். அப்போ மனசு மனம் திரும்பணும்னா முழுவதும் மனம் திரும்பணும். அதனால் தேவனுடைய வார்த்தையின்படி தான் நாம் மனம் திரும்பணும். மனம் திரும்பினதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்கும், மனம் திரும்பினதுக்கப்புறம் மனசு நல்லா சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறதுனால உதடுகளின் காளைகளை நாங்கள் செலுத்துவோம். அப்படின்னா உதடுகளின் காளை எப்படி செலுத்துறது, சோத்திரம்பலி. சோத்திரம்பலி உதடுகள்லேருந்து தான் தேவனை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கி எல்லோரும் சீடியை வாங்கிட்டு வந்து போட்டு விட்டு 1000 சோத்திரான்னு அர்த்தம் இல்லாமல் அது கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி சோத்திரம் அல்ல, நம்முடைய இருதய மனம் திரும்பினதுனால நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து வெளியே வர்ற சோத்திரப்பலிகளை ஒவ்வொருவரும் அவருடைய உதடுகள்னாலே சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகள் மேல் ஏற மாட்டோம். என்ன அர்த்தம் இது? சரி, அசீரியாவை ரட்சிப்பதில்லை அது நம்மளுக்கு அர்த்தம் தெரியலன்னு விட்டுருவோம். குதிரைகள் மேல் ஏற மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை. ஆமாம், ஏதோ வாழ்க்கையை வந்து நம்ம வேற ஒரு காரியத்தின் மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் வேகமாக போகணுன்னா நான் எப்படி நம்ம நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் வேகமாக போகணும்னா குதிரையில் போகிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வேலை செஞ்சு சாதாரணமாக சம்பாதிக்கிற பணம் பத்தாது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையின் மூலம் நம்மளுடைய வேகமாக போய் நம்முடைய பண தேவையை சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அப்போ அந்த திறமைகள் நாம் நம்பக்கூடாது. காரணம், அந்த திறமைகள் வந்து தேவன் கொடுத்த திறமைகள். அப்போ தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் மூலம் நம்மளுக்கு அநேக காரியம் வருது. ஆனாலும் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது சில ஆட்கள் வந்து உலக பிரகாரமான மனுஷர்கள் சில திறமைகளோடு வாழ்கிறாங்க. அப்போ அந்த திறமைகள் வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அல்லது அவர்களுக்கு அது பண தேவைகளை அது கொடுக்கும் என்று சொல்லி வாழ்க்கையில் வந்து எதையாவது ஒரு காரியத்தை நம்பி அவங்க போகும்போது அந்த குதிரை வந்து அவனை காப்பாற்றாது. ஏன்னா குதிரை வந்து தன்னுடைய அதிக வீரியத்தினால் அது தன்னை தப்ப வைக்காது. அப்போ ஒரு தொழிலுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது. அந்த திறமையில் போய் போய் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அது நம்மளை வந்து காப்பாற்றாது. அந்த திறமை நம்மளை விட்டு அது நம்ம போயிடும். அப்போது அந்த மாதிரி இருக்கிற அதை நம்பாமல் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வைங்கள். இப்போ கடைசியில் நம்ம அதை வாசிக்கிறோம், குதிரைகள் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரிகளை பார்த்து தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் அப்படின்னா கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுதான் எங்களுக்கு சாப்பாடு போடுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னு ஆமாம் கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது, செய்ய மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். இது என்ன அர்த்தம்? ஆமாம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த எந்த திறமையும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, ஆனாலும் அவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் போஷிக்கிறாரு அப்படின்னா இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எந்த திறமையும் இல்லை, அப்படி திக்கற்ற நிலைமையில நாம இருந்தாலும் தேவன் நம்மளுக்கு தேவையான அறிவை கொடுத்து அந்த அறிவினால கிடைக்கிற பணத்தை கொடுத்து நம்மை போஷிப்பார். அதனால் மற்ற உலகத்தில் இருக்கிற பிரபலமான தொழில் நிபுணர்களைப் போல நாம் இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறது. ஏசையா 66:4
நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய தெருக்களை அவர்கள் மேல் வரப்படுவேன்.
தேவன் விரும்பின காரியத்தை கொடுக்கும்படியாக ஒரு மனுஷனை ரொம்ப நேரம் கை நீட்டி கூப்பிடுறாரு, அவன் வரவே மாட்டேங்கிறான். வராமல் போய் என்ன பண்ணியிருக்கான்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான். போய் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சோன்ன இவன் என்ன பண்ணுறாரு? ஆமாம், நீ அவன் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தெரிந்து கொண்டதுனால அதில் என்னென்ன பிரச்சனை வருங்கிறத அதை பின்னால் அனுப்பிவிட்டார். ஆமாம், இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து முதல்ல என்ன தெரியுமா கேட்பார் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை பார்க்குறாரு,
உனக்கு
என்ன வேணும்னு கேட்பார். எதுனால அப்படி கேட்குறாரு? என்ன வேணாலும் அவருனால முடியாது, ஒன்றுமே இல்லை, நீ என்ன வேணாலும் கேளுக்கிறாரு.
சொல்லு.
தெரியும், ஆனாலும் இவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அவனையே வாயிலேயே சொல்ல வைப்போமே, கேட்போம் என்ன சொல்றான், என்ன மனசுல நினைச்சிருக்காங்கிறத கண்டுபிடிப்போம். எப்ப எதனால கரெக்ட், எப்பவுமே ஆண்டவர்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டோம்னா ஆண்டவர் கொடுத்துருவாரு கடைசியில். அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதெல்லாம் நடக்காது அப்படின்னா அது வந்து பீழையாம கதை. நீ போ, நான் உனக்கு பின்னால் ஆள்
அனுப்புறேங்க.
ஆமா, இப்ப வந்துகிட்டே இருக்குது, ஆனாலும் திரும்புற மாதிரி இல்ல. இப்ப வந்து ரெண்டு திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் போய் கழுதை போயிட்டு இருக்குது. ஆமாம், ஊழியம் முன்னால் இருக்கிற ஊழியமும் பின்னால் இருக்கிற ஊழியமும் வித்தியாசம் தெரியுது. இந்த நடுவில் கழுத போயிட்டு இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாமல் இப்போ கழுத போய் நின்றுட்டு இருக்குது, என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியலட்டு. கழுத என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சரீரம். வாழ்க்கையில் அந்த பக்கமும் பார்த்து இந்த பக்கம் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் தெரிஞ்சு நாம் போயிட்டுருக்குற நம்ம நினச்ச வழி நடக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம நினச்ச வழி நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆண்டவர் வந்து வேறு பல பிரச்சனைகளை கூட நம்மளுக்கு உண்டாக்கி விட்டுருவார். இப்போ சாலமோன் ஞானி பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன்னா ஞானம் வேணும்ன்ட்டான், ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கடைசியில் என்னாச்சு? அந்த ஞானம் அவனை பாதுகாக்கவில்லை. ஆமாம், அவனுக்கு அது வந்து பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தது. அதனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி நம்மளை கூப்பிடும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம என்ன சொல்லணும்? உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லியாச்சுன்னா இவன் எனக்கு சொந்தமாக கேட்க தெரியல, அந்த அளவுக்கு அறிவு கிடையாது இவனுக்கு, அதனால் நம்ம பார்த்து எதோ அவனுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த மாதிரி ஆசீர்வாதம் உலகத்தில் ஒரு மனுஷங்கிட்டையும் இருக்காது. அதனால் நம்மளாம் பிரியப்பட்டு பிரியப்பட்டு கேட்டு கேட்டு இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி அநேக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்குறோம். எரேமியா 2:27
27 அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முழுதை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள்.
இப்போ ஆண்டவருக்கு முதுகை காட்டிட்டு ஆபத்து வந்தோடனே இந்த பக்கம் திரும்புகிறாங்க. திரும்பி அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு? ஆமாம், இவர் எப்போ திரும்புவான்னு பார்த்துட்ருக்கிறாரு. இவன் அவன் இப்படி திரும்பினான்னா அவரும் அப்படி திரும்பிட்டார். அதான் பிரச்சனை. ஆ ஆமாம், இவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வந்தோடனே இவன் எப்படி என்னை நோக்கி கூப்பிடுவான், அதனால் இப்போ நாம் திரும்பிடுவான். பார்த்துட்டே இருக்காரு, இவனுக்கு வருதா இல்லையான்னு. ஆ வந்துருச்சு, இப்போ என்னை நோக்கி கூப்பிடுவான், அதனால் நாம் இப்போ திரும்பிக்குவான். உட்காந்து சத்தம் போடு நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நேரம் உட்காந்து கூப்பிட்டு இருந்தேன் உனக்கு காது கேட்கலை, இப்போ எனக்கு ஆமாம் நீ கூப்பிடு நேரம், அப்போ தான் தெரியும் உனக்கு நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருந்தேன், உன்னை வந்து ரட்சிக்கிறதுக்காக எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தேங்கிறது அந்த வேதனை உனக்கு தெரியணும்னா நீ இப்போ கொஞ்சம் உட்காந்து கூப்பிடு, அப்போ தான் என்னுடைய வேதனையை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுறாரு. ஆ ஆமாம், அது இருக்குது. எசேக்கியேல் 8:16 எசேக்கியேல் 8:16
என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார், இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள்.
ஆ பாருங்க, இங்கே ஆலயத்துக்குள்ள ஒரு அநியாயம் நடக்குது பாருங்க. ஆலயத்துக்குள்ள வந்துட்டு ஆசாரியர் என்ன பண்ணுறானுன்னா பலிபீடத்துக்கிட்ட முதுகை வச்சுட்டானுங்க. அவன் பலிபீடத்துக்கு முன்னால் இருந்த இவன் தேவனுடைய காரியங்களை செய்யணும், இவன் என்ன பண்ணுறானா கிழக்கு திசையை பார்த்து நின்றுட்டு இருக்கிறான். பலிபீடு இவனுக்கு பின்னால் இருக்குது. இல்லை இது அது இல்லை அது இல்லை சொல்லுங்க பாப்பா என்ன அர்த்தம்? எல்லாம் கிழக்கு திசையை பார்த்து உக்காந்துட்டு
இருக்கிறானுங்க.
ஆசீர்வாதம் வெளிச்சம் எங்கே வரும், எங்கே பணம் வரும், அதைத்தான் பார்த்துட்ருக்கான ஒழிய இங்கே பின்னால் ஆண்டவருடைய பலிபீடம் இவனுக்கு பின்னால் இருக்குது. கிழக்கு திசையிலேருந்து என்ன வரும்? வெளிச்சம் வரும். ஆமாம், இன்றைக்கி உலகமே பார்த்தீங்கன்னா இந்தியா தேசத்துலேருந்து தான் நற்செய்தி வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி இந்த கிழக்கத்து தேசத்து அந்த ஜாதிகளுடைய அந்த சாஸ்திரத்தின் மூலம் அநேக நன்மையான காரியங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்துட்டுருக்குது. எல்லா பூசாரிகளும் இந்தியாவில்தான் போயிருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கிற பூசாரி எல்லாருமே இந்தியாவிலேருந்து போன பூசாரிகள் தான். இந்து மதத்தில் சரி முக்கால்வாசி இந்து மதத்தில் எல்லாம் இந்தியாவிலேருந்து தான் போனது. அதே மாதிரி இங்கே தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே பணவர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய தேவனுடைய காரியத்தை பலிபீடத்தில் ஒழுங்காக பலி செலுத்தணும், தேவனுடைய காரியங்களும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. அவங்க பூமிக்குரிய காரியங்களை தேடி தான் போயிட்டுருக்காங்க. இந்த நிலைமைக்கு இப்போ இந்த அதிகாரத்தில் பின்னால் வாசிச்சிட்டே வரும்போது தேவன் அங்கே முத்திரைகளை போட்டு பலிபீடத்துக்கு பக்கமாக யார் முகத்தை திருப்பியிருக்காங்களோ, அல்லது தேவனுடைய ஆலயத்தில் யாருடைய கவனம் இருக்கிறதோ, அல்லது தேவனுடைய வார்த்தைகளுடைய கவனம் யாருக்கு இருக்கிறதோ, அவர்களை தேவன் பிரித்தெடுக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்மஸை கொண்டாடினோம்னா நாம் மனம் திரும்பினா நம்முடைய இருதயத்தில் வெளிச்சம் வந்திருக்குது, அல்லது கிறிஸ்து பிறந்திருக்கிறார். மனம் திரும்பலையா நம்முடைய வாழ்க்கை இருட்டோன்னு இருட்டு தான். பத்தாவதுக்கு இருதயம் வைரம் ஆயிரும், இருதயத்தில் காட்டு முருகன் நிறைய குடி வந்துடும். நம்முடைய இருதயம் நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்குற இருதயம் போக்குவரத்து இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்காமல் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமளே வீணடித்து பாழாக போக பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முடமாக இருக்கிற கைகளையும் முடமாக இருக்கிற கால்களையும் நாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் மறந்து எல்லா பாவத்தையும் அறுக்கிட்டு மனம் திரும்பி திரும்பவும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் தேவன் நம்மளுக்கு புதிய ஆவியை கொடுப்பார். அந்த ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகளையும் நம்மளுக்கு கொடுப்பார். நம்மளுக்கு நித்திய ஜீவ வாழ்க்கையிலே நாம் பயணம் செய்ய முடியும். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்.